الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم ولا إلى أموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم أو كما قال صلى الله عليه وسلم. போலனைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும் ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளும் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசமா கொஞ்சம் கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்ராவுடைய மியராஜுடைய பயணம் மேற்கொள்ளப்பட்ட மாதத்தில் இருக்கிறோம். அதில் சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தி பிரதானமான தலைப்பை தொடரலாம் நினைக்கிறேன். உற்சாகமாக இருப்போம், தூக்கங்களை தவிர்ந்து கொள்வோம், விழிப்புணர்ச்சியோடு இருப்போம், பேசப்படுகின்ற விடயங்கள் மனதிலே பதிவதற்கு அந்த உற்சாகம் துணையாக அமையும். கண்ணியமானவர்களே, மியராஜுடைய அந்த பயணத்தில் பல படிப்பினைகள் சம்பவங்கள் இருந்தாலும் பிரதானமாக இரண்டு விடயங்கள். ஒன்று, நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக தொழுகை வழங்கப்பட்டது. 50 நேர தொழுகை ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட சமயம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் வேண்டிக் கொண்டதுக்கு அமைய 5-5 குறைத்து 5 நேர தொழுகைகளை தந்து அந்த 5க்கு அல்லாஹ் 50 நேர தொழுகைகளுடைய நன்மைகளை பன்மடங்காக தருவதாகவும் வாக்களித்திருக்கிறான். கிட்டத்தட்ட மேலதிகமாக 9 தடவைகள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவிடம் சென்று 5-5 குறைத்து 45 நேர தொழுகைகள் குறைத்து இலகுவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே தொழுகையின் பிரதானம், தொழுகையின் முக்கியத்துவம், எந்த கட்டத்திலும் தொழுகையை விடக்கூடாதென்ற ஒரு மனோநிலை இந்த மியராஜுடைய பயணத்தின் மூலமாக நமக்கு முதலாவது கிடைக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்கள், இரண்டாவது பிரதானமான ஒரு விடயம், தொழுகை கடமையாக்கப்பட முன்னால் அந்த பயணத்தில் நடந்த விடயம்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 குவளைகளை, 2 கிண்ணங்கள், கப்புகளை, 2 வகையான பானங்களோடு முன்வைத்தார்கள். ஒன்று பால், மற்றொன்று மது. மதுபானம் ஹராமாக்கப்பட்ட நேரம் அல்லாது, மதுவும் பாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கோப்பை எடுத்து பால் அருந்தினார்கள். அப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹுதீதலில் ஃபித்ரா, நீங்கள் மனிதனுடைய நச்சுபாவம், இயல்பான அந்த நேரான நேர்த்தியான அந்த பண்பாட்டின்பால் நீங்கள் வழிகாட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது மனிதனுடைய பகுத்தறிவே போதை வஸ்துக்கு எதிரானது, புத்தியை பேதலிக்கக்கூடிய, புத்தியை மந்தப்படுத்தக்கூடிய, புத்தியை இல்லாமலாக்கக்கூடிய, சைக்கோவாக, பைத்தியகாரர்களாக, மடையர்களாக, அறிவிலிகளாக மாற்றுகின்ற, புத்திக்கு கோளாறு ஏற்படுகின்ற எதையும் உட்கொள்ளக்கூடாது என்பதை போதை வஸ்து தடை என்ற அந்த விடயத்தை தொழுகையை கடமையாக்க முன்னால், தொழுகையை பெற முன்னால் நபியவர்கள் சமூகத்தை கட்டுத்தார்கள். எனவே அனுமதிக்கப்படாத எந்த வஸ்துக்களையும் நான் உள்வாங்க மாட்டேன், நான் நுகர மாட்டேன், நான் உறிஞ்ச மாட்டேன், நான் புகைக்க மாட்டேன், நான் எரிக்க மாட்டேன், நான் விழுங்க மாட்டேன், நான் மென்று சாப்பிட மாட்டேன், நான் இன்ஜெக்ஷன் ஊடாக பாவிக்க மாட்டேன், நான் புகையை நான் உறிஞ்ச மாட்டேன் என்ற போதை வஸ்துக்கு தடை விதிக்கின்ற அந்த தன்மையையும் அந்த பண்பாட்டையும் மியாராஜுடைய பயணம் நமக்கு கற்றுத்தருகிறது என்ற இரண்டு பிரதானமான சிந்தனைகளை முன்வைத்து, குறுகிய நேரத்துக்குள் கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான தலைப்பை உங்கள் முன்னால் பரிமாற ஆசைப்படுகிறேன். அதுதான் பல தரப்பினர்களாக நம்மை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். பணக்காரர் ஏழை, படித்தவர் பாமரர், அழகானவர் அழகு குறைந்தவர், வெள்ளையர் கருப்பர் என்று உலக தராதரங்களில் தொழிலாளி முதலாளி என்று பல தரப்பினர்களாக நம்மை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இந்த பிரிவினைகள் எல்லாம் நமக்கு மத்தியிலே ஒரு அறிமுகத்துக்காக, ஊரிலே ஐந்து அப்துல்லாக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒருவர் அப்துல்லா ஹஜ் முடித்தவருக்காக ஹாஜ் என்று சொல்கிறோம், ஒரு கடையுடைய உரிமையாளருக்கு அந்த கடையோடு சேர்த்து சொல்கிறோம், ஒரு வியாபாரியா இருந்தால் அந்த வியாபாரத்தோடு சேர்த்து சொல்கிறோம், அதனுடைய தந்தையுடைய பெயரோடு சேர்த்து சொல்கிறோம். ஐந்து அப்துல்லாக்களையும் நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சில அடையாளங்களை, அதில் ஒருவர் ஆசிரியராக இருப்பார் அப்துல்லா ஆசிரியர் என்கிறோம், அதிலே ஒருவர் தொழிலாளியாக இருப்பார் அல்லது வேறு துறைகளிலே பட்டம் பதவி வகிக்கக்கூடியவராக இருப்பார். இவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி பல தரப்பினர்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, மக்களே உங்களை ஆண் பெண் என்ற இரண்டு தாய் தந்தையிடமிருந்து நாங்கள் படைத்திருக்கிறோம். ஒன்று ஆதம் ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸலாம், அல்லது உங்களுடைய தாய் தந்தை. உங்களை பல கிளையார்களாக, பல கோத்திரத்தினர்களாக, பல குழுக்களாக, பல என்ன வர்க்கத்தினர்களாக ஆக்கியிருக்கிறோம். படித்தவர் படிக்காதவரை பார்த்து பெருமை அடிப்பதற்கோ, தொழிலாளிகளை முதலாளிகள் மேய்ப்பதற்கோ, அல்லது அதிகாரிகள் அதிகாரம் இல்லாதவர்களை அடக்குவதற்கோ, அல்லது பணபலம் படைத்தவர்கள் மற்றவர்களை ஆட்டி படைப்பதற்கோ அல்ல. உங்களுக்கு மத்திய ஒரு அறிமுகத்துக்காக, அது பேருக்கும் பொறாமைக்கும் பெருமைக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள பட்டங்களோ பதவிகளோ அல்ல. ஏனென்றால் கண்ணியமானவர்களே, அல்லாவிடத்தில் மதிப்பு இவைகளை வைத்தல்ல. படிப்பை, பட்டத்தை, அதிகாரத்தை, ஆட்சியை வைத்து மதிப்பு இருந்தால், அன்பானவர்களே, உலகத்தை ஆட்சி செய்த இரண்டு பேர்கள் அவர்கள் நரகவாதிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிம்ரூத், அவன் இகழப்படுகிறான், கேவலமாக பேசப்படுகிறான். புக்தனசர், உலகத்துடைய ஆட்சி கிடைத்தவன், அவனுடைய முடிவும் மோசம், அவனுடைய தங்குமிடமும் மோசம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் உலகத்தை ஆட்சி கொடுத்த ஒரு நபி, அவர்கள் புகழப்படுகிறார்கள். துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய இறை நேசர், உலகத்தை ஆட்சி செய்தவர், அவர் புகழப்படுகிறார். என்ன காரணம்? தக்வா, ஈமான், இறையச்சம், மார்க்கப்பற்று, பேணிதல், இதை வைத்துதான் அல்லாஹ் முடிவெடுக்கிறான். அன்பானவர்களே, இது பல நிகழ்வுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சான்றாக இருக்கின்றன. இன்று நாம் மக்களை எடை போடுவது, மக்களை மதிப்பது, மக்களை வரவேற்பது, மக்களுக்கு அழைப்பு கொடுப்பது, மக்களோடு உறவை பேணுவது, பணத்தை வைத்து, பட்டத்தை வைத்து, பதவியை வைத்து,
அல்லாவிடத்தில் மதிப்பு மார்க்கத்தை தக்குவாவை இறையச்சத்தை வைத்து. அதான் பாருங்கள், மௌத்து வரைக்கும் தான் எல்லா கூத்துகளும். ரூஹு பிரிந்தால் பிரிவினை கிடையாது, ரூஹு பிரிந்தால் அவருடைய மையத்துக்கு மையத்துதான் பெயர், இவருடைய மையத்துக்கு மையத்துதான் பெயர். அவருடைய அறிவித்தலை சொல்லும் பொழுது ஜனாசா அறிவித்தல், இவருடைய ஜனாசா அறிவித்தலுக்கும் ஜனாசா அறிவித்தல் தான். அவருடைய பட்டம் பதவிகள் எல்லாம் மங்கி போய்விடும். அவருக்காக எழுந்து நின்றவர்கள் நிற்கப்போவதில்லை, அவரை கண்டு நடுங்கியவர்கள் நடுங்கப் போவதில்லை, அவருக்கு முன்னால் முட்டக்காலில் விழுந்தவர்கள் விழப்போவதில்லை, அவருக்கு முன்னால் மண்டியிட்டவர்கள் மண்டியிட மாட்டார்கள். உயிர் பிரிந்தால் அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் அப்படியே மறக்கடிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் கண்ணியமானவர்களே, உயிர் பிரிவதோடுதான் உண்மையான கண்ணியவான் யார், அல்லாஹ்விடத்தில் மதிப்புள்ளவர் யார், அல்லாஹ் யாரை வரவேற்கிறான், அல்லாஹ் யாரை கௌரவப்படுத்துகிறான் என்பதை உலகத்தில் உள்ள நாம் காணாவிட்டாலும் அதை மலக்குமார்கள், மறுமையோடு சம்பந்தப்பட்டவர்கள் காண்கிறார்கள். அன்பானவர்களே, பேச வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? மனிதர்களை எடை போடுவது அவருடைய உலக அந்தஸ்துகளை பட்டம் பதவிகளை வைத்தல்ல, மனிதர்களை எடை போடுவது ஈமானையும் அமலையும் தக்குவாவையும் வைத்து, உள்ளத்தை வைத்து. உள்ளம் சுத்தமாக இருக்கும், உடல் கருப்பாக இருக்கும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியம். உடல் அசிங்கம், பாராட்டி புகழ்ந்து அந்த அழகை வர்ணிக்க முடியாது. நீக்ரோ, அவர் கருப்பினும் அவருடைய மூக்கு அது செப்பையான மூக்கு, அவருக்கு குடும்ப பின்னணி இல்லை. ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தின? கருப்பர் என்று அல்லாஹ் பார்க்கவில்லை, அவர் நீக்ரோ என்று பார்க்கவில்லை, அவர் ஒரு குடும்ப பின்னணி கௌரவம் இல்லாதவர் என்று பார்க்கவில்லை. அன்பானவர்களே, அடித்தாலும் கேட்க யாரும் இல்லை, தண்டித்தாலும் கேட்க யாரும் இல்லை, காயப்படுத்தினாலும் கேட்க யாரும் இல்லை. நேர தவணையிட்டு டைம் டேபிள் போட்டு நேர அட்டவணைப்படி சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்த மதிப்பை பாருங்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துடைய காட்சிகளை கண்ட பல சந்தர்ப்பங்களை பற்றிருக்கின்றன. அதில் ஒன்றுதான், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு தடவை காலை கேட்கிறார்கள், நாம் மதிப்பிடுவது அந்தஸ்து கொடுப்பது பணத்தையும் பட்டத்தையும் பதவியையும் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் வைத்து, அல்லாஹ் மதிப்பது ஈமானையும் தக்குவாவையும் இறையச்சத்தையும் தீனையும் மார்க்கப்பற்றையும் வைத்து. பிலால், என்னப்பா விசேஷமான அமல் செய்கிறீர்கள், என்ன அமல்? ஏன் யார சொல்லலா? இல்லை, சுவர்க்கத்தில் நான் நடமாறும் பொழுது என்னுடைய காலடி காலடி சட்டத்துக்கு பக்கத்திலே, முன்னால் பக்கத்திலே ஒருவருடைய காலடி சட்டம் கேட்கிறது. அசரீரி, உடம்பு விளங்காத நடக்கின்ற ஓசை மாத்திரம். நான் மலக்கிடம் கேட்டேன், இது யாருடைய ஓசை என்று, யாருடைய காலடி சட்டம்? இது பிலாலுடைய காலடி சட்டம். ஆட்சியையும் அதிகாரத்தையும் பணத்தையும் பட்டத்தையும் அழகையும் நிறத்தையும் குடும்ப கௌரவத்தையும் வைத்து அல்லாஹ் மதிப்பதாக இருந்தால், நபியவர்களுக்கு பக்கத்தில் நடப்பதற்கு அழகன் என்று பெயரெடுத்து அபூலகப் இடம் பிடித்திருக்க வேண்டும். காபத்துல்லாவை மக்காவை நிர்வாகம் செய்த ஆட்சியாளன் அபூ ஜஹலிடம் பிடித்திருக்க வேண்டும். பெரிய செல்வந்தன் என்று பேர் போன உபை இப்னு கலப் இடம் பிடித்திருக்க வேண்டும். காணி பூமிக்கு சொந்தக்காரராக இருந்த எத்தனையோ உத்துபா உத்தைபா உத்துபா ஷைபா போன்ற பணக்காரர்கள் நபியவர்களுக்கு பக்கத்தால் நடமாறுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும். பணத்தை வைத்தல்லா மதிப்பதாக இருந்தால், அதிகாரத்தை வைத்தல்லா மதிப்பதாக இருந்தால், நிறத்தை வைத்தல்லா மதிப்பதாக இருந்தால், நடந்து செல்ல வேண்டியவர்கள் அபூலஹபும் அபூஜஹலும். ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படவில்லை, மார்க்கப்பட்டில்லை, இஸ்லாத்தை உதறினார்கள், உதாசீனம் செய்தார்கள், அவமதித்தார்கள், நடந்தவர் யார் தெரியுமா? அபூஜஹலுடைய கையால் அடிபட்டவர், உபை இப்னு கலபுடைய சாட்டை அடிபட்டவர், உத்பா உத்தைபாவுடைய கையால் அடிபட்டவர், ஷைபாவுடைய கையால் அடிபட்டவர், சங்கிலியால் கட்டி இழுக்கப்பட்டவர், பாலை வனத்திலே படுக்க போட்டு பாறாங்கல் வைக்கப்பட்டவர், அல் குலாபுல் அஸ்வத் கருப்பு காகம் என்று கேவலமாக பேசப்பட்டவர், சொர்க்கத்திலே நபியவர்களோடு சேர்ந்து நடக்கின்ற பாக்கியம் அடைய முடியுமா? நம்மால் பணத்தை வைத்து அடைய முடியுமா? நிறத்தை வைத்து அடைய முடியுமா? காணி பூமியை வைத்து அடைய முடியுமா? வகிக்கின்ற பதவியை வைத்து அடைய முடியுமா? படித்திருக்கின்ற படிப்புகளை வைத்து அடைய முடியுமா? திறமைகளை வைத்து அடைய முடியுமா? முடியாது. அறிவை மாத்திரம் வைத்து கண்ணியமாக இருந்தால், கௌரவம் கிடைப்பதாக இருந்தால், சுவர்க்கத்திலே நபிமார்களுக்கு அடுத்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டியவன் இபிலீஸ். அறிவாளி அறிவை வைத்து மாத்திரம் அல்லாஹ் மரியாதையும் மதிப்பையும் கொடுப்பதாக இருந்தால் அறிவாளிகளுக்கு தலைமை தாங்கி இபிலீஸ் சுவர்க்கத்தில் இருப்பான். ஓ குரோஜ் மின்ஹா ஃபைன்னக ரஜீம், தொலைஞ்சி போ. எப்படி அனுப்பப்பட்டால்? தொலைஞ்சி போ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டது கண்ணியமாக, இறங்கி செல்லுங்கள், இறங்கி செல்லுங்கள், ஹபித்து ஹபித்து என்றால் இறங்கி செல்வது. படியில் கண்ணியமாக ஒருவரை நாம் மரியாதையாக இறக்கி செல்வது அனுப்புவது போன்று, பெல்கனியால் தள்ளிவிடுவது போன்றுதான். தொலைஞ்சி போ. நான் அறிவாளி, நான் பட்டதாரி, நான் பேராசிரியர் என்று, நான் மலக்கு மாறுக்கே ஆசான் என்ற அந்த ஆசிரியர் பதவியை வைத்து அறிவை வைத்து மாத்திரம் அல்லாஹ் மதிப்பதாக இருந்தால், நம்பர் ஒன் ரெஸ்பெக்ட் பண்ணப்பட வேண்டியவன், ஹொனரபிள் மரியாதை மாண்புக்குரியவன் இபிலீஸாக இருந்திருப்பான். வெறும் அறிவை மாத்திரம் வைத்து அல்லாஹ் மதிப்பதில்லை, அறிவோடு தக்வா, அறிவோடு ஈமான், அறிவோடு தீன், படிப்போடு கண்ணியமானவர்களே அல்லாவுடைய தொடர்பு. ஆட்சியும் அல்லாவுடைய தொடர்பும் சேர்ந்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்ணியம். ஆட்சியும் அல்லாவுடைய தக்வா இறையச்சமும் சேர்ந்தது துல்கர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்ணியம். அதுவும் அல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவருடைய வரலாற்றை ஓத வைக்கிறான் சூரத்துல் காஃபிலே. ஆட்சியோடு கண்ணியமலை ஈமான் இஸ்லாம் சேர்ந்தது அபூபக்கர் அவர்களுக்கு கண்ணியம், உமர் அலிவர்களுக்கு கண்ணியம், உஸ்மான் அலி அவர்களுக்கு கண்ணியம், அலி அலிவர்களுக்கு கண்ணியம், உமர் பின் அப்துல் அசீம் கண்ணியம், மறுமுனையில் அபூஜஹல் கண்ணியமான கேவலம், அங்கே உமையத் பின் கலப் கேவலம், அதே போன்று கண்ணியமான இஸ்லாத்துடைய பரம விரோதிகள் கேவலம். வெறும் துனியாவுடைய பட்டம் தராதரத்தை வைத்தெல்லாம் மதிப்பதில்லை. இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹ் யத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்விட மிக கண்ணியத்துக்குரியவர் அத்காக்கும், இறையச்சம் உள்ளவர். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ சொத்துக்களையோ பார்ப்பதில்லை, உற்று நோக்குவதில்லை. வெறும் தீனில்லாத மார்க்கம் இல்லாத பணம் அழகு கவர்ச்சி. அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான், அதற்கேற்ற செயல்களை பார்க்கிறான். கண்ணியமானவர்களே பாருங்கள், பொதுவாக நான் இரண்டு பகுதிகளை நினைக்கிறேன். வாழும் பொழுது நம்முடைய பணம், பட்டம், பதவி, அதிகாரம் மார்க்கமயப்படுத்தப்பட வேண்டும். உலகத்திலே இந்த உயிர் இருக்கும் வரைக்கும் தற்காலிக மரியாதை கிடைக்கும், அதிகாரம் இருக்கும் வரைக்கும் பின்னால் ஒரு கூட்டம் தொங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த அதிகாரம் இன்னுமருடன் போகும் பொழுது நம்மை படுத்தி தொங்கியவர்கள் அவர்களோடு தொங்குவார்கள், நமக்கு மண்டியிட்டவர்கள் அவர்களுக்கு மண்டியிடுவார்கள், நமக்கு செலவு கடித்தவர்கள் அவர்களுக்கு செலவு கடிப்பார்கள், நம்மை தூக்கி தலைக்கு மேல் வைத்து கொண்டாடியவர்கள் அவர்களை கொண்டாடுவார்கள். உலகம் ஐயாம் உலக வரலாற்றை நாம் மாற்றி அமைப்போம். உலக வரலாற்றை நிரந்தரமாக ஒருவருக்கே ஆட்சி, ஒருவருக்கே அதிகாரம், ஒருவருக்கே பட்டம் பதவி இல்லை. கைமாற்றுவோம், கைமாற்றுவோம். ஆயுட்கால அதிகாரங்கள் அது நபி, அந்த சிறப்புகள் நபித்துவம், ரிசாலத், மற்ற எல்லா பதவிகளும் மாறும். அது சிலர் மௌத்து வரைக்கும், சிலர் காலம் போகும் பொழுது மாறும். நான் எப்பொழுது மௌத்தாகினாலும் என்னுடைய சக்கராத் எப்படி அமையப் போகிறது? அன்பாளர்களே, இரண்டாவது பகுதியை இணைக்கிறேன். யார் எப்படி மௌத்தாகினாலும் மௌத்தோடு எல்லாம் சமமாக மாறும். மசிதிகளிலே இந்த சந்தாக் சுந்தூக் சந்தாக் வரது நாஷ் சந்தாக் பாதிப்பது இந்த பெட்டி சுந்தூக். ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கிறதா? ஜனாசா செய்தி ஒன்று வருகிறது. உதாரணம், யாருடைய ஜனாசா? உதாரணங்களை சொல்வதில் யாரும் கோவிக்க கூடாது, எல்லோரையும் சொல்கிறேன். ஒரு கோடீஸ்வரர், அப்படியா? இந்த 5 லட்சம் பெருமதியான சொந்தாக்கு இருக்கிற அதை கொண்டு போங்கள். ஒரு மத்திய தர பணக்காரர் ஒரு 3 லட்சம் பெருமதியான சொந்தாக்கு இருக்கிற அதை கொடுங்கள். ஒரு நடுத்தரமான பொருளாதாரத்திலே பின்னணியில் இருக்கின்ற ஒருவர் மௌத்தி, அவர் 1.5 லட்சம் பெருமதியான சந்தாக்கு இருக்கிறது கொண்டு போங்கள். ஒரு ஏழை மௌத்தி, ஒரு கூலி தொழிலாளி மௌத்தி, ஒரு நாட்டாமை மௌத்தி, ஒரு 10-20-30 ஆயிரம் சம்பளத்துக்கு இருந்த ஊழியர் மௌத்தி, ஹோட்டலிலே பராட்டா போட்டவர் மௌத்தி, தட்டிலே மரக்கறி வித்தவர் மௌத்தி, புத்தைக்கிலே மீன் வித்தவர் மௌத்தி, அந்த 50,000 சந்தாக்கி அதை கொண்டு போங்க சொல்கிறோமா? கஃபனிலே வெரைட்டிஸ் இருக்கிறதா? கஃபன் புடவையிலே பருமதி, ஏழைக்கு 6 அடி, பணக்காரருக்கு 6 பேஜ் கபரா? அவரு 30-50 பேஜ் வீட்டில் வாழ்ந்தவர், அவருக்கு ஒரு 6 பேஜில் கபர் தோண்டுங்கள், ஒரு 10 அடிக்கு கபர் தோண்டுங்கள், அவருக்கு கபரில் டைல் பிடிங்கள், அவருக்கு முடியுமாக இருந்தால் ஆக்சிஜன் செட் பண்ணுங்கள். முடியாது. மண், மண்ணால் படைக்கப்பட்ட மின்ஹா கலக்கனாக்கும் ஒபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத நுஹ்ரா. கபரில் மண்ணள்ளி போடும் பொழுது ஓதுகின்ற 3 பகுதிகள், இந்த மண்ணாலேயே உங்களை படைத்தோம், இந்த மண் பக்கமே கபருக்கு உங்களை மீட்டுவோம், அங்கிருந்துதான் மீண்டும் மண்ணிலிருந்து எழுப்புவோம். வந்ததும் அங்கிருந்து, செல்வதும் அங்கிருந்து, கொஞ்ச காலம் டிரான்சிட், மீண்டும் அதே மண்ணிலிருந்து. எப்படி பிறந்தோமோ அப்படி எழும்புவோம். கபரும் சொர்க்க பூங்காவாக மாறுவது பணத்தையோ பட்டத்தையோ படிப்பையோ அதிகாரத்தை வைத்தல்ல. அங்கு மதிப்பும் மரியாதையும் இங்கு சபைகளில் கொடுக்கப்படுவதற்கு தேடப்படுகின்ற விடயங்களை வைத்தல்ல. இங்கு பிரதம அதிபதியாக, விசேட அதிபதியாக, சீஃப் கெஸ்டாக கண்ணியமானவர்களை கலந்து கொள்வதை வைத்து கபிரிலே அவர் விஐபி விவிஐபி அல்ல. இங்கு வைபவங்களிலே அவருக்காக சீட்டுகள் ரிசர்வ் பண்ணப்படும், இருக்கைகள் ஆசனங்கள் ஒதுக்கப்படும், மேடைகளிலே அவருக்கு சீட்டுகள் ஒதுக்கப்படும், அவர் வரும் பொழுது விரிக்கப்படும், அவர் வந்தால் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள், அவர் உட்கார்ந்தால் தான் உட்காருவார்கள், அவர் அவரை அப்படி மதிப்பார்கள். கபிரிலே இங்கே கண்ணியமான எட்காப்பட்டு நடந்ததனால் அங்கு மரியாதை கிடையாது. இங்கு ஸ்டேஜிலே ரிசர்வ் பண்ணப்பட்டுவதால் அங்கு எந்த விதமான ஒதுக்கீடும் கிடையாது. அங்கு கனிமலை தன்னுடைய கையால் 50,000 சம்பளம் கொடுத்த ஊழியர் ஈமான்தாரியாக இருந்தால் அவருடைய கபர் சொர்க்க பூங்கா. 50,000 சம்பளம் கொடுத்த 1,000 பேருக்கு 50,000 மீது சம்பளம் கொடுத்த முதலாளி தீனும் தக்வாவும் இறைச்சவும் இல்லாவிட்டால் மன்னிக்க வேண்டும், கபர் நரகப்படுகுழி. கண்ணு கட்டுகின்ற தூரம் விசாலமாகுவது. உலகத்தில் இருக்கின்ற செல்வாக்கை, செல்வத்தை, மதிப்பை, மரியாதை வைத்தல்ல, நம்முடைய அல்லாஹ்வுடைய தொடர்பை வைத்து. யார் மௌத்தாகினாலும் இறுதி கட்டம், மையத்துகளுக்கு பல வித்தியாசமான பாகுபாடுகள் கிடையாது, 2 மையத்துகள் தான். இன்னும் ஒன்று முஸ்தராஹும் மின், நான் எந்த கேட்டகரியுடைய மையத் வாழ்க்கையை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவோம், மீள் பார்வை செய்வோம், கொஞ்சம் எடை கோடுவோம், வெயிட் போட்டு பார்ப்போம், வடித்து பார்ப்போம், கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்ப்போம். கண்ணாடி பார்க்கும் பொழுது என்ன, பல்வேறுபட்ட வார்த்தை பிரயோகங்கள் கருத்தன தெரியுமா, என்னுடைய தலைப்போடு இந்த துவா இணைகிறது. என்னுடைய கருப்பொருளோடு கண்ணாடி பார்க்கும் பொழுது ஓதுகின்ற துவா இணைகிறது. யா அல்லாஹ், என்னுடைய வெளித்தோற்றத்தை அழகுபடுத்தியது போன்று, என்னுடைய அவுட்லுக்கை அழகுபடுத்தியது போன்று, என்னுடைய உள்ரங்கத்தை, உள்ளத்தை, மனதை, ஆத்மாவை, குணத்தை, பண்பாட்டை அழகாக்கு. வெளிரங்கத்தை பார்த்து உலக மக்கள் புகழ்வார்கள், பாராட்டுவார்கள், கவர்ச்சியாக பேசுவார்கள், அவர்கள் புகழ்மாலை பாடுவார்கள். உள்ரங்கத்தை பார்த்துதான் அல்லாஹ் பாராட்டுகிறான். எனவே கண்ணாடி பார்த்து தன்னுடைய அழகையும் கவர்ச்சியையும் பார்க்கின்ற மனிதர் ஓதுகின்ற துவாவிலேயே வாழ்க்கைக்கு படிப்பினை இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கண்ணாடி பார்க்காதவர்கள் இருப்பது அறிவு. ஒரு தடவையாவது முகத்தை கண்ணாடிக்கு முன்னால் அந்த பார்க்காத மனிதர்கள் இல்லை என்று சொல்ல முடியும். ஒரு தடவையாவது இந்த துவாவை ஓதி படிப்பினை பெறுவோம், உள்ரங்கத்தை அழகுபடுத்துவோம். இறுதியாக முடிக்கிறேன். ஒன்று, உலகத்துடைய சிரமம் சோதனை கஷ்டங்களை விட்டும் அவர் ராகத்தாக மௌத்தாகிறார். அவருக்கு ராகத், உலகத்துடைய சிரமங்கள் கஷ்டங்கள் நோய் நம்பளங்கள் மக்களுடைய அழிச்சாட்டியங்கள் அநியாயங்களை விட்டும் ரூஹு பிரிந்து நிம்மதியாக போகிறார். இன்னும் ஒருவர் முஸ்தராஹும் மின், அவர் மரணிப்பது மற்றவர்களுக்கு ரிலாக்ஸ், அவர் மரணித்தால் மற்றவர்களுக்கு நிம்மதி. வரலாற்றிலே பார்க்கிறோமே அன்றாட செய்திகளே, சிலருடைய சாவு மக்களுடைய செலிப்ரேஷன். அப்படிப்பட்ட ஒரு அநியாயக்காரன் பெருமூச்சு விடுகிறார்கள். வரலாறுகளை செய்திகளை படித்தோம், எல்லா நாடுகளிலும் இருக்கிறது நிகழ்வு. அவனுடைய சாவு மக்களுடைய பெருநாள் போன்ற கொண்டாட்டம். அப்படி நாம் மௌத்தாகிவிடக்கூடாது. இறுதியாக இரண்டு மூன்று கேள்விகளோடு முடிக்கிறேன். நான் இன்று மௌத்து, அசருக்கு பின்னால் என்னுடைய ஜனாசா செய்தி சொல்லப்பட்டால், என்னுடைய ஜனாசா செய்தியை கேள்விப்பட்டவுடன் இந்நாளில்லாகி வைநாயிலேயே ராஜ்யம் ஓதுகின்ற எத்தனை நாவுகள் தயாராக்கி இருக்கிறேன். எனக்காக இரண்டு மூன்று துளி கண்ணீர் வடித்து கையேந்து துவா கேட்கின்ற எத்தனை பேரை நான் தயாரித்திருக்கிறேன். எனக்காக சதக்காக்களை செய்கின்ற தான தர்மங்களை கொடுத்து சதக்கா ஜாரியாவை செய்கின்ற எத்தனை பேரை தயாரித்திருக்கிறேன், அல்லது பெருமூச்சு விட்டு அல்ஹம்துலில்லா தொலைஞ்சிட்டோம் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேரை என்னுடைய பண்பாடு தயாரித்திருக்கிறது. முஸ்தரி முஸ்தரா அம்மின், நாம் ஓய்வெடுத்து மௌத்தாகுவது, நம்முடைய மௌத்து பிறருக்கு ஓய்வாக மாறுவது. இதை இரண்டு மையத்துகளில் எந்த மையத்தாக மரணிப்பது என்பதைத்தான் என்னுடைய பிரசங்கத்தினூடாக நான் முன்வைத்தேன். இறுதியாக ஒரு சிறிய நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி இப்படித்தான் சக்கராத் அமைய வேண்டும். ஆட்சியாளர் இரண்டு வருடங்கள் தான் மேக்சிமம் ஆட்சி, 99 to 101 வரை பூர்த்தியாக இரண்டு வருடங்களும் இல்லை. நீதியான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, பண்பாடான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களுடைய சொத்துக்களை பராண்டாத சுரண்டாத ஆட்சி, மக்களுக்கு இறுக்கம் இல்லாத ஆட்சி, அதிகாரம் ஈமானோட தக்குவாவோடு சக்கராத்துடைய நிலைமை. பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொன்னார்களாம், என்னை தனியே விடுங்கள். போனார்கள், கதவுக்கு வெளியிலிருந்து என்ன நடக்கிறது என்று காது கொடுத்து கொண்டிருந்தார்கள். சக்கராத்துடைய நிலைமையில் இரண்டு மூன்று வசனங்கள் பேசினார்கள். யாரும் இல்லை அறையில், நல்வரம் உண்டாகட்டும், அழகான முகங்கள், நல்ல பிரகாசமான முகங்கள், உங்களுக்கு நல்வரம் உண்டாகட்டும். யாரை வரவேற்க எட்டி பார்த்தால் யாரும் இல்லை, மலக்குமார்களே. நல்லவர்களுக்கு அழகான தோட்டத்தில் மலக்குள் மௌத்து வருவார். சுவர்க்கத்திலிருந்து கஃபன் வரும், சுவர்க்கத்திலிருந்து அந்த வாசனை திரவியம் வரும், மலச்சண்டுகள் எல்லாம் வரும் என்று ஹதீஸ்களிலே கேட்கிறோமே. உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு விளங்குகிறது. என்ன அழகான முகங்கள், வாருங்கள். பெரியவர் குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள், தில்க தாருல் ஆகிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாத். சொர்க்கம் தங்குமிடம், பூமியில குழப்பம் செய்யாத, அநியாயம் செய்யாத, பெருமை இல்லாதவர்களுக்கு தான் நாங்கள் இந்த சுவர்க்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம், தயாரித்து வைத்திருக்கிறோம் என்ற தக்குவாதாரிகளுக்கு தான் நல்ல முடிவு என்ற ஆயத்தை ஓதி அவருடைய ரூஹு பிரிந்தது. இப்படிப்பட்ட ரூஹு வேண்டுமா? நம்முடைய துறைகளை, வளங்களை, பட்டங்களை, பதவிகளை, அதிகாரங்களை, பணங்களை மார்க்கமயப்படுத்துவோம், அல்லாவோடு இணைப்போம், அல்லாவோடு தொடர்பை பேணுவோம். எல்லா வல்லல்ல நம்முடைய வளங்களை, நியமத்துகளை அல்லாவோடு தொடர்போடு பயன்படுத்துகின்ற பக்குவத்தை தருவானாக. அதன் மூலம் நல்ல மௌத்தை நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, சகோதர சகோதரி பாவங்களை மனுத்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மோமிங் அனைவருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, இந்த சபையில் இருக்க அனைவருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக. யாரும் இந்த மசூதி யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் மரணங்களாக நிர்வாகிகள் இருந்தார்களோ அவருடைய கபிலில் சொர்க்க பூங்காவாக்குவாயாக. அதே போன்று யாரெல்லாம் இப்பொழுது நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நல்வழிகளை காட்டுவாயாக, அவர்களுக்கும் ரஹ்மத்து மரணம் புரிவாயாக. ஊர் மக்கள் அனைவர்களுக்கு செழிப்பு ஏற்படுத்துவாயாக, முழுலக முஸ்லீம்களுக்கு செழிப்பு ஏற்படுத்துவாயாக, எல்லா நிலைமைகளை சீராக்கி தருவாயாக, கடன் தொல்லைகளை நிவர்த்தி செய்வாயாக, நோய் நிவாரணங்களை தருவாயாக, கவலைகளை போக்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்துவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக.